الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான நேயர்களே சகோதர சகோதரிகளே சூரத்து நூர் சமூகத்தில் மனிதர்கள் சமூகங்களாக கூட்டாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும், தன்னுடைய அங்க அவயங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய அங்க அவயங்களின் மூலமாக பிறருக்கு எப்படி நோவினை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு நோவினை வாயினால் காதினால் கண்ணினால் உடம்பினால் இப்படியாக சொல்லப்போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் ஒரு குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல ஒரு சமூகமாக வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறான். அதிலே ஒன்றுதான், நாங்கள் சமூகமாக வாழும் பொழுது பிறருடைய வீடுகளுக்குள்ளே போக வேண்டிய கட்டங்கள் ஏற்படும். அந்த கட்டத்தில் எப்படி அனுமதி வாங்கிக் கொண்டே பிறருடைய வீட்டுக்குள்ளே போக வேண்டும், தன்னுடைய பார்வையை எப்பொழுதுமே கீழே வைத்துக் கொள்ள வேண்டும், ஏனென்று சொன்னால் அப்பக்கமாக இப்பக்கமாக பார்க்க தகுந்து பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாதவர்கள், தன்னை பார்ப்பதை விரும்பக்கூடியவர்கள் தன்னை பார்ப்பதை விரும்பக்கூடாதவர்கள், ஏராளமான மக்கள் அப்புறமாக இப்புறமாக நடந்து சொல்லுவார்கள். எனவே உங்களுடைய பார்வையை நீங்கள் கீழே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் வலியுறுத்தியிருக்கிறான். இதே போலத்தான் வாலிப பருவத்திலேயே, அதாவது வாலிப பருவத்திலேயே நிக்காக செய்து கொள்ளுங்கள், அல்லது யாரை நிக்காக செய்து வைக்க வேண்டுமோ அவர்களுடைய திருமணத்தை பிற்படுத்த வேண்டாம், நீங்கள் நிக்காக செய்து வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வலியுறுத்தியிருக்கிறான். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய தொழிலை தன்னுடைய தொழிலாக ஆக்கி பணம் சம்பாதிப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஹராமாக்கி இருக்கிறான். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறான். இதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் ஃபர்தா என்று சொல்லக்கூடிய ஒன்றையும், தன்னை ஒரு பெண் எப்படி மறைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய பத்தினித்தனத்தை பாதுகாப்பதற்கும், தன்னை மையமாக வைத்து தன்னை ஒரு பொருளாக வைத்து மக்கள் பாவத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை மறைத்துக் கொள்வதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் மிக பெரிய ஒரு பகுதியாக அதையும் அல்லாஹ் இங்கே எடுத்திருக்கிறான். இதே போன்றுதான் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அசௌகரியமான, அதாவது பாவங்கள், மக்கள் ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ள பிரகாரம் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அவர்களோட தவறை செய்து விட்டார்கள். இந்த தவறை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பேசி தெரியக்கூடாது, மக்களுக்கு மத்தியில் இதை பரத்தக்கூடாது, இதை அடக்கி விடுங்கள், இதை புதைத்து விடுங்கள். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீ அல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய தவறுகளையும் மானக்கேடான அம்சங்களையும் நீங்கள் பரத்த வேண்டாம், நீங்கள் அதை பேசித் தெரிய வேண்டாம், நீங்கள் அதை அடக்கி விடுங்கள், அதை மறைத்து விடுங்கள். நீங்கள் அதை பரத்துவதை கொன்று நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதற்கு பெரும் பாவம் ஏற்படும், அதாப் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சூரத்து நூருடைய இந்த திருவசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். இதே போன்று சமூகமாக வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒருவரை பார்த்து ஒருவர் படுதூறு சொல்லுவது, ஏனென்று சொன்னால் குல்லு தி நிஅமத்தின் மஹ்சூதா, உலகத்தில் நிஅமத்துகள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பொறாமைப்படக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து மக்கள் பொறாமைப்படுவார்கள். இது உலகத்திலே தென்படக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு உண்மை, இதை யாராலும் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது. ஒருவருக்கு நியமத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த நியமத்து கொடுக்கப்பட்டவரை பார்த்தே அந்த நியமத்து கொடுக்கப்படாதவர்கள் பொறாமைப்படுவதே உலகத்தில் உள்ள ஒரு வடமை. அது எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த இயற்கையான அந்த பித்திரியத்தான அந்த தன்மை அந்த விடயம் இருக்கத்தான் செய்யும். ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நியமத்துகளை கொடுத்திருந்தான், அருக்குடைகளை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளாராக இருந்தார். இதே போன்றே நல்லொரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு மிகவும் விருப்பமான நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு மனைவியாக இருந்தார்கள். இதே போன்று சமூகத்துக்கு தேவையான சுப்ஹானல்லாஹ் அந்த ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் குறிப்பாக இஸ்லாத்தில் பெண்களுக்கு தேவையான அத்துணை மார்க்க விடயங்களுக்கும் சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸ்களையும் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டான். இந்த ஆயிஷாவின் மீது மக்கள் பொறாமைப்பட்டார்கள். இந்த ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது மக்கள் கோபப்பட்டார்கள். எனவே அந்த காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்கீன்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை போன்ற பத்தினித்தனமான பெண்களின் மீது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது படுதூறு சொன்னார்கள், அவர்கள் மீது படுதூறு சொன்னார்கள். இந்த படுதூறு சொன்ன சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவினுடைய 14 திருவசனங்களில் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது நடக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, ஏன் நடந்தது, நடந்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அது நடக்கக்கூடிய காலத்தில் அது அந்த செய்தி சமூகத்திலே பறந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான விடயங்களை அம்சங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவில் உள்ளடக்கி இருக்கிறான். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா குடும்பமாக சமூகமாக கூட்டாக வாழக்கூடிய எங்களுக்கு பெரிய படிப்பினைகளையும் பெரிய பாடங்களையும் சொல்லித் தந்திருக்கிறது. எனவே தான் சில உலமாக்கள் இந்த சூராவுக்கு சொல்கிறார்கள், இது சூரத்துன், இது ஒரு சூரா ஆதாபுல் இஸ்திமாயா, நாங்கள் கூட்டாக வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒழுங்குகளையும் எப்படிப்பட்ட கட்டமைப்புகளையும் எப்படிப்பட்ட சட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் எங்களுக்குள்ளே பேண வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை இந்த குர்ஆன், இந்த சூரா எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவை கொண்டு படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த சூராவுடைய தஃப்ஸீருக்கு நான் முன்னே வருவதற்கு முன்னால் இந்த சூரா எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்பதையும் ஓரளவு விளங்கிக் கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்களும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டதோ அத்தனை பிரச்சனைகளும் அத்துணை இன்னல்களும் இந்த காலத்திலும் எங்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதே அந்த காலத்தில் ஒரு வடிவமாக இருந்தாலும் கூட இந்த காலத்தில் இன்னொரு வடிவத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய மூலம் உண்டாகத்தான் இருக்கும், அடிப்படை உண்டாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை 23 வருட கால நபித்துவ பணியை எங்களுக்கு 3 கட்டங்களாக பிரிக்கலாம். அதாவது மக்காவுடைய காலகட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் யுத்தம் செய்யவில்லை, மக்காவில் எந்த வகையான எதிர்ப்போ நடவடிக்கைகளிலும் தன்னையோ தன்னுடைய சஹாபாக்களையோ ஆக்கிக் கொள்ளவில்லை, அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள். மக்காவில் இறங்கின ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு சொல்லித் தருகிறது, மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். சபுரன் அலா ஆலி யாசிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசிருடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் பொறுமை செய்யுங்கள், சுமையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அதாபு செய்யப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த சுஹதாக்களில் முதலாவது ஒரு பெண் ஹஜ்ரத் சுமையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். மகனும் அந்த குடும்பத்திற்கு பிறந்த குழந்தையும் தியாகம் செய்யப்பட்டார்கள். இப்படியாக பொறுமையை கடைபிடியுங்கள், மன்னித்து விடுங்கள், நீங்கள் இப்படியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகள் எல்லாம் மக்காவில் இறங்கின ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது, மதீனாவுடைய காலத்தை இரண்டாக பிரிக்கலாம். அது என்னவென்று சொன்னால், ஹந்தக்குடைய யுத்தத்துக்கு முந்தின பகுதி. ஹந்தக்குடைய யுத்தம் ஹிஜ்ரி 6 நடந்ததா 5 நடந்ததா என்பது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, ஹந்தக்குடைய யுத்தத்துக்கு முன்னால் அகலி போருக்கு முன்னால் நடைபெற்ற விடயங்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அவர்களை தாக்க வந்த சந்தர்ப்பத்தில், அவர்களை தாக்க மதீனாவை தாக்க வந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அனுமதி கொடுத்து விட்டான், நீங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்பதாக. ஏன், மதீனாவை தாக்க வருகிறார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் உரிமைகளையும் மாசுபடுத்த நாசமாக்க வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுமதி கொடுத்து விட்டால், நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லுவோம் ஹர்புத் திஃபா என்பதாக, தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நாங்கள் தாங்கி பிடிப்பது, தடுத்துக் கொள்வது, இது ஒரு முஸ்லிமுடைய கடமை, இது முஸ்லிமுடைய கட்டாயமான நிலைப்பாடு, கட்டாயமான ஒரு பொறுப்பு என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை பிரியார்களே, அந்த ஹந்தக்கூடிய யுத்தத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான ஒரு சமூக, ஒரு குடும்ப, ஒரு ஒரு கூட்டாக வாழக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு தேவையான ஆயத்துகளை, குர்ஆனுடைய திருவசனங்களை எல்லாம் இறக்கிக் கொண்டே இருந்தான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹந்தக்குரிய யுத்தத்துக்கு பிறகு சொன்னார்கள், லன் நஹ்சு லம் தஹ்சுக்கும் குரைஷ் பஅத ஆமிக்கும் ஹாதா, இந்த வருடத்துக்கு பிறகு குறைஷிகள் உங்களை எதிர்த்தே யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் பாடம் படித்து விட்டார்கள். பத்ருல படித்த பாடம், உஹுதுல படித்த பாடம், ஹந்தக்ல படித்த பாடம் அவர்களுக்கு ஒன்றே தெரிய வந்து விட்டது. இதற்கு பிறகு இந்த மக்களுடன் எங்களுக்கு மோத முடியாது, இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஆத்மீக அல்லாஹ் தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், லன் தஹ்சுக்கும் குரைஷ் பஅத ஆமிக்கும் ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு குறைஷிகள் உங்களுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள், யுத்தத்துக்காக வேண்டி அவர்கள் முன்வரமாட்டார்கள். ஆனாலும் வலாகின்னக்கும் தஹ்சூனஹும், என்றாலும் நீங்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வீர்கள். அவர்கள் எப்படி எங்களை தாக்குவதற்கு உஹதுக்கு வந்தார்களோ, இதே போன்று மக்காவிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய இருப்பிடங்களை நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு சொந்தமான தாரு தௌஹீதை நாங்கள் கைப்பற்றுவோம், அதற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லக்கூடிய அறிவுறுத்தலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹந்தக்குரிய யுத்தம் இருக்கிறதே, அந்த யுத்தத்துடன் ஹர்புத் திஃபா, அதாவது வரக்கூடிய கஷ்டங்களை தடுக்க, அதாவது திஃபா தடுக்கக்கூடிய யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இதே போன்று தான் ஹந்தக்கூடிய யுத்தத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதே ஹந்தக்கூடிய யுத்தம் வரைக்கும் பரலாக்கப்பட்டிருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு, உதாரணமாக கணவன் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார், மனைவிக்கு அந்த இஸ்லாம் இன்னும் அந்த இஸ்லாம் இன்னும் சரியாக புரியவில்லை, அல்லது அவள் அந்த இஸ்லாத்துக்குள்ளே இன்னும் நுழையவில்லை, குழந்தைகள் மாற்று மதத்தில் இருக்கிறார்கள், தகப்பன் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள், இப்படிப்பட்ட கட்டத்திலும் ஹிஜ்ரத் செய்து மக்காவுக்கு, மக்காவையோ அவருடைய இருப்பிடத்தையோ விட்டுவிட்டு மதீனாவிலே வந்து குடியேறுவது, மதீனாவிலே இருப்பது கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஹந்தக்குரிய யுத்தத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய நாட்டிலும் ஒரு யுத்தத்தை நாங்கள் முடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு யுத்தத்தை முடித்து மக்கள் இப்பொழுது தன்னுடைய வீடுகளுக்கும் இருப்பிடங்களுக்கும் திரும்பி போவதா இல்லையா என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து, மன்னாரிலிருந்து, வன்னியிலிருந்து, மலவாச்சி அதாவது கிளிநொச்சியிலிருந்து முஸ்லீம்கள், ஏராளமான முஸ்லீம்கள், ஏராளமான சகோதரர்கள் கொழும்பிலும் கொழும்பை அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் வந்து குடியேறினார்கள். இப்பொழுது யுத்தம் முடிவு விட்டு விட்டது, நாங்கள் திரும்பி போவதா இல்லையா என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இதற்கும் மிகவும் அழகான முன்மாதிரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து, ஹிஜ்ரத்துக்கும் ஃபி ரிஹாலிக்கும், இதுக்கு பிறகு நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் உங்களுடைய ஊருக்குள்ளேயே ஹிஜ்ரத் செய்து கொள்ளுங்கள், ஊருக்குள்ளேயே நீங்கள் ஹிஜ்ரத் செய்து கொள்ளுங்கள். ஏராளமான காரணங்கள் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குரிய யுத்தத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடியதை செய்ய வேண்டாம் என்று தடுக்கவில்லை. ஹிஜ்ரத்துடைய தடை வந்தது ஃபத்ஹ மக்காவுக்கு பிறகு. ஃபத்ஹ மக்காவுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் வேண்டிக் கொண்டார்கள், நீங்கள் ஹிஜ்ரத் உங்களுடைய ஊருக்குள்ளே செய்து கொள்ளுங்கள், இப்பொழுது மதீனாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை, மதீனா இப்பொழுது தலை தூக்கிவிட்டது, தலை நிமிர்ந்து விட்டது, எங்களுக்கு ஆள் வளம் இருக்கிறது, பொருள் வளம் இருக்கிறது, எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு இந்த ஊரே அப்படியே நிரம்பி இருக்கிறது, எனவே நீங்கள் இஸ்லாத்தை பரத்துவதற்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கும் தாவத் செய்வதற்கும் ஹிஜ்ரத்துக்கும் ஃபிரிஹாலிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவாக, ஒரு புத்திமதியாக, ஒரு தௌஜீஹாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி வைத்தார். இப்படியெல்லாம் நடந்து இருக்கக்குள்ள இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முனாஃபிகீன்களுக்கு எதுவுமே ஜீரணிக்கல. இப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஒரு ஒரு மக்காவில் அநியாயம் செய்தார்கள். ஹந்தக்குக்கு முன்னால் என்ன செய்தார்கள் சொன்னால், மதீனாவுக்கு எதிராக யுத்தங்களை ஆரம்பித்தார்கள். அது பத்ர் யுத்தமாக இருக்கலாம், உஹத் யுத்தமாக இருக்கலாம், ஹந்தக் யுத்தமாக இருக்கலாம், பல வகையான யுத்தங்களை ஆரம்பித்தார்கள். ஆனால் ஹந்தக்கு பிறகு ஒன்றே தென்பட்டு விட்டது. இதற்கு பிறகு இவர்களுடன் மோத முடியாது, இவர்களுக்கு தெய்வீக சக்தி இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன தெரியுமா செய்தார்கள், சரி இப்பையும் அவர்கள் விடவில்லை, இப்ப இட்டு கட்ட ஆரம்பித்தார்கள், பொய்யான செய்திகளை பரத்த ஆரம்பித்தார்கள், பொய்யான கதைகளை கட்ட ஆரம்பித்தார்கள். எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எதிராக இன்றைய காலகட்டத்தில் பொய்யான சவால்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், எப்படி உம்மத்தே முஸ்லிமாவுக்கு எதிராக சுப்ஹானல்லாஹ் உலகத்தில் 1400 வருடங்கள் ஒரு சாந்தி மார்க்கமாக இருந்த இஸ்லாத்தை இன்றைய உலகம் ஒரு பயங்கர மார்க்கமாக மாற்றிவிட்டது. சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகள், எப்படிப்பட்ட பொய்யான கதைகள், இஸ்லாத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய, இஸ்லாம் ஒரு சாந்தி மார்க்கம் என்று பேசப்பட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாட்டு மதத்தவர்கள் கூட இஸ்லாத்தை புகழ்ந்து இஸ்லாத்தினுடைய தன்மைகளை, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை, இஸ்லாத்தினுடைய சமாதானத்தை, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்பாட்டை உலகம் போற்றி புகழ்ந்து பேசியவர்கள் இன்றைய உலகம் என்ன என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு ஜீரணிக்குதில்லை, அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியல, ஏதோ வாயை திறந்து விட்டார்கள், சரி செய்வோம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். எங்களால் இவர்களை தாக்க முடியாது, யுத்த ரீதியாக ஆயுத ரீதியாக இவர்களுடன் யுத்தம் செய்ய முடியாது, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இவர்களை பற்றி ஒரு கெட்ட செய்தியை பரத்துவோம், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் அமைதியை விரும்பாதவர்கள், இவர்களுடைய மார்க்கம் வாளினால் பரத்தப்பட்ட மார்க்கம், இவர்கள் இரத்த வரி பிடித்தவர்கள், இவர்கள் இப்படியான பொய் கதைகளையும், பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படாத மார்க்கம். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உறுதியாக சொல்லுகிறேன் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை, அவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை ஒரு பெண் புரிந்து கொள்வாள் என்றிருந்தால் அவளுக்கு இஸ்லாத்துக்குள்ள நுழைவதை தவிர வேற ஒன்று அவளுக்கு இருக்காது. இதன் காரணமாகத்தான் இதை படித்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈராக்குக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்த ஐக்கிய ராஜ்யத்தினுடைய பிரதமர், அவருடைய மனைவியின் சகோதரி இஸ்லாத்துக்குள்ளே வருகிறாள். அவள் இஸ்லாத்தை படித்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ், பகிரங்கமாக 50,000 நபர்களுக்கு முன்னால் 50,000 பேர் சேர்ந்திருந்த ஒரு ஒரு சபையில வைத்து தன்னுடைய இஸ்லாத்தை அவள் பகிரங்கப்படுத்துகிறாள். அவள் சொல்லுகிறாள், இப்படிப்பட்ட ஒரு பீஸ், இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, இப்படிப்பட்ட ஒரு முறையை, நடைமுறையை, பெண்களுக்கு இப்படிப்பட்ட உரிமைகளை கொடுத்த ஒரு மார்க்கத்தையா நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு பயங்கரமான மார்க்கம் என்று சொல்லி எங்களுக்கு சித்தரித்தார்கள், எங்களுக்கு வர்ணித்தார்கள் என்று சொல்லி அவளுடைய கவலையை வெளிப்படுத்துகிறாள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனாலும் இவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். இன்றைய உலகத்தினுடைய மீடியாவாக இருக்கலாம், இன்றைய உலகத்தினுடைய எலக்ட்ரானிக்கல் மீடியா, பேப்பர் மீடியாவாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் இவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் தன்னால் முடியுமான அளவு இந்த உண்மையை கொச்சைப்படுத்த விரும்புவார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹந்தக்குரிய யுத்தத்திற்கு பிறகு அல்லாஹ் அந்த முஸ்லிமீங்கள், அந்த முனாஃபிக்கீங்கள், அந்த யூதர்கள், அந்த யஹூதிகள் நடத்தாட்டி காட்டுகிறார்கள் என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஹந்தக்குரிய யுத்தம் முடிந்ததுக்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ் ஹதீஸுல் இஃப்க், ஆயிஷா ஜினா செய்து விட்டால் என்று சொல்லக்கூடிய செய்தியை பரப்பி விட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு செய்தி சுப்ஹானல்லாஹ், அந்த செய்தி பரத்தப்பட்டால் மனிதன் ஒரு விலகினம் இருக்கிறதே, காதல் ஒரு செய்தி விழுந்து விட்டால் அது மனிதனுடைய விலகினம் என்ன தெரியுமா செய்வான், உடனே நம்பி விடுவான், அதை தீர்க்க விசாரிக்க வேண்டுமே, இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமே, இதை பத்தி நான் நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹிடத்தில் விசாரிக்கப்பட மாட்டேனே என்று சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் அவனுக்கு வேலை செய்யாது. ஒரு செய்தி காதுல விழுந்து விட்டால் அது அப்படியே அவனுக்கு உருவமாக, தோட்டமாக உள்ளத்திலே ஊசலாடி அது உருவாக்கப்பட்டு, அது உங்களுக்கு அல்ல, யுவஸ்விஸோ அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் அதை சோடிக்கிறான், ஷைத்தான் அதை பற்றிய உருவத்தை உங்களுக்குரிய உள்ளத்தில் உருவாக்குகிறான், வசுவாசை ஏற்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு ஹந்தக்குரிய யுத்தத்துக்கு பிறகு நடந்த ஒரு யுத்தம் தான் பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தை முடித்துவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா
சஹாபாவுடன் அந்த சஃபானுடைய வாழ்த்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஜினாவுல ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை ஒரு செய்தியை அந்த அப்துல்லாஹி பின் உபை என்று சொல்லக்கூடியவன் சோடித்து பரத்தினான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து நூர்ல முழுக்க முழுக்க சொல்லுகிறான். என்ன நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட செய்தி பரத்தப்பட்டது, இதை யாரு பரத்தினார்கள், பரத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், இப்படிப்பட்ட செய்தி பரந்தி பரவக்கூடிய காலகட்டத்தில் முஃமினாகிய முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுடைய வாயை எங்களுடைய காதை எங்களுடைய உள்ளத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான புத்திமதிகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அதே போலத்தான் மக்களுக்கு அவர்கள் அதாவது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்கள் நிறுத்தவில்லை, இன்னும் ஒன்றையும் செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ல தான் ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்காஹ் செய்தார்கள். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் யார் என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமியின் மகளார். அவருடைய மாமி உமைமா உடைய உமைமா பின்த் அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய மாமியின் மகள் தான் ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த பெண்ணை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் என்று சொன்னால், தனக்கு ஆரம்பத்தில் தனக்கு திருமணத்துக்காக வேண்டி பொன் கேட்டு போகவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜைனபை பார்த்து உனக்கு ஒரு பொன் கல்யாணம் பேசவா என்று கேட்டு அந்த திருமணத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுடைய வளப்பு மகனாக இருந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அந்த நிக்காஹை செய்து வைத்தார்கள். ஆனால் நபியினுடைய வளப்பு மகன் என்று நாங்கள் சொல்லுகிறோம், யதார்த்தத்தில் அவர் வளப்பு மகன் அல்ல. நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மொழித்தான் நபியினுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லி, அவர் நபியினுடைய வளர்ப்பு மகன் அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அடிமையாக இருந்தவரை உரிமையிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே வளர்த்தார்கள், தன்னுடைய வீட்டுக்குள்ளே அவரை வாழ வைத்தார்கள். ஆனால் மக்கள் சொன்னார்கள் நபியினுடைய வளர்ப்பு மகன் என்பதாக, அதற்கு வளர்ப்பு மகன் என்பதாக சொல்லி சொந்த மகனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும் அத்தனை நடைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் வளப்பு மகனுக்கும் அந்த ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் அமுல்படுத்தினார்கள். அனந்தர சொத்திலே பங்கு கிடைக்கும், அவர் வளப்பு மகனுடைய மனைவி எனக்கு மருமகளாக இருப்பாள், எப்படி சொந்த மனைவி சொந்த மகனுடைய மகனை மகளை மனைவியை திருமணம் முடிப்பது ஹராமோ, இதே போல இந்த பெண்ணையும் திருமணம் முடிப்பது ஹராம். இப்படியாக ஒரு சொந்த மகனுக்கு என்ன என்ன சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ துணை சட்டத்திட்டங்களையும் வளப்பு மகனுக்கும் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். வளப்பு மகனையும் சொந்த மகனாகவே பார்த்தார்கள். சென்ற வாரம் ஒரு சகோதரர் புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதை பற்றி ஒரு வளப்பு மகனின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் சுபஹானல்லாஹ் கிட்டத்தட்ட 4-5 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு கடிதம் அதனை விவரித்திருந்தார். எப்படிப்பட்ட நிகழ்வுகள், ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போகிறாள், அவளுக்கு ஒரு வளப்பு மகன் இருக்கிறான். சுபஹானல்லாஹ் ஹஜ்ஜிக்காக வேண்டி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல காரியம் நல்ல கர்மம் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பெண்ணை வழி அனுப்புவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அந்த பெண்ணுடைய வளப்பு மகன் சுமார் 22 வருடமுடைய வளப்பு மகனை அந்த பெண் கட்டிப்பிடித்துக் கொண்டு நான் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய வசியத்தெல்லாம் செய்து அவர் சொல்லுகிறார், உண்மையிலேயே தெரியும் இது வளப்பு மகன், ஆனா போகக்கூடிய பயணம் ஒரு ஹஜ்ஜுடைய கடமை பிரதான கடமை, ஆனா இந்த முலாகாத் இந்த முசாஃபஹா இந்த முத்தமிடல் இந்த அனைத்துமே இந்த பெண்ணுக்கு ஹராம், அது ஒரு மஹரம் இல்லாத ஒரு ஆண் வளப்பு மகன் என்பதை புரிந்து கொண்டும் இஸ்லாமிய சமூகம் இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை மிகவும் ஒரு நடைமுறை நடைமுறையில் நடக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. இதே போல் அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நிக்காஹ் செய்து வைத்து விட்டார்கள். இப்ப அல்லாஹ் இந்த நிக்காஹுக்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு சம்பவம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாபை உடைய தஃப்சீர் படிக்கக்கூடிய காலம் சந்தர்ப்பம் நெருங்க வென்றிருந்தால் கிடைக்க வென்றிருந்தால் அதில் இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு செய்தி அறிவித்து கொடுத்து விட்டான். இங்க வாங்கோ, இந்த கல்யாணம் நடந்து முடிந்து விட்டது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜைனபை நிக்காஹ் செய்து கொண்டார்கள். ஆனால் இதிலே ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் காரணம் என்றால், ஜெயித் ஒரு அடிமை, நான் ஒரு குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், என்னுடைய நிக்காஹ் எப்படி இந்த ஜெயிதுடன் நடக்கும் என்று சொல்லி அவள் ஒரு விடாப்பிடி பிடித்தாள். இந்த கட்டத்தில் தான் குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத் இறக்கினான், மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கிய்ரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விடயத்தை முடிவு செய்து விட்டால் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ, முஃமினான ஆணுக்கோ முஃமினான பெண்ணுக்கோ தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹ் ரசூல் எடுத்த முடிவுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதியை இந்த ஜைனபுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய விருப்பத்தை வெறுப்பை விருப்பமாக மாற்றிக் கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹுடைய நபியினுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். நிக்காக செய்து கொண்டார்கள். இந்த நிக்காக நடந்ததுக்கு பிறகு, முடிந்ததுக்கு பிறகு இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் வஹியின் மூலமாக, யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு, இந்த ஜைனபுடைய நிக்காஹ் நிலையாக நிக்காதே, இது தலாக்கு சொல்லப்படும். தலாக் கண்டு சொல்லக்கூடிய ஒன்று நிகழப் போகிறது. அப்படி நிகழ்ந்தால் அந்த பெண்ணை நாங்கள் உங்களுக்கு நிக்காக செய்து வைப்போம் என்று சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக, வஹியின் மூலமாக ஏற்கனவே அறிவித்துக் கொடுத்து விட்டான். இதைத்தான் மக்கத்து காவிர்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கீங்கள், யூதர்கள் உருவாக்கினார்கள். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட இஃத்திராஆத்துகள், எப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகள், எப்படிப்பட்ட நாவு பூசக்கூடிய கதைகள். ஜைத் ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு நபியினுடைய வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹுடைய பார்வை அந்த ஜைதுடைய மனைவியின் மீது பட்டது. அழகான பெண்ணாக இருந்தார்கள். வேண்டிக் கொண்டார்கள் தலாக்கு சொல்லும்படியாக. நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு அற்பமான சொற்பமான மனிதன் கூட செய்யாத ஒரு விடயத்தை இப்படிப்பட்ட ஒரு மனிதனின் மீது சொல்லுவதற்கு உங்களுக்கு நாவு பூசவில்லையா? சுபஹானல்லாஹ், செய்தி பரத்தப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த செய்தி சோடிக்கப்பட்டு பரத்தப்பட்டு அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் கூட இதனால் பாதிக்கப்பட்டார்கள், பீடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்வு பறந்து விட்டது. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹுடைய யாரே, ஸல்லல்லாஹுடைய மதினி, அதாவது மாமியின் மகள், சிறு பிராயத்திலிருந்தே, சின்ன காலத்திலிருந்து, அந்த காலத்தில் ஃபர்தாவுடைய திருவசனம் இறங்குவதற்கு முன்னால் இருந்தே இந்த பெண்ணை தெரியும். இந்த பெண்ணுடன் புலங்கி இருக்கிறார்கள், இந்த பெண்ணை பார்த்திருக்கிறார்கள். நிக்காஹுக்கு பிறகு யாருடைய பொறுப்பிலையாவது ஒரு பெண்ணாக மனைவியாக ஆனதுக்கு பிறகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைப்பார்கள்? சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகள் என்று சொன்னால், இதை குர்ஆனுக்கு தவறாக கொடுத்த விளக்கம், குர்ஆனுக்கு தவறாக கொடுத்த அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி மட்டுமல்ல, உண்மையை சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? ஜைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முடித்த அந்த பெண்ணை நாங்கள் தலாக்கு சொல்ல செய்து, தலாக்கு சொல்ல வைத்து, அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட தலாக், தலாக்கை நடந்து முடிந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை நிக்காக செய்யும்படியாக அல்லாஹ் பணித்தது மாத்திரமல்ல, வானலோகத்தில் அந்த நிக்காக நடைபெற்றது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த திருமணத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஏன் தெரியுமா இப்படி செய்தேன், வளப்பு மகன் என்று சொல்லக்கூடியவன் உன்னுடைய சொந்த மகன் அல்ல என்று சொல்லக்கூடிய சட்டத்தை உடைப்பதற்காக வேண்டி, நொறுக்குவதற்காக வேண்டி, சட்டத்தை அப்படி அழித்து விடுவதற்காக வேண்டித்தான் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இவைகள் எல்லாம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் அந்த காலம் தொட்டே இன்ற காலம் வரைக்கும். அது டென்மார்க்ல மட்டுமல்ல, அது ஜெர்மன்ல மட்டுமல்ல, அது பிரான்ஸ்ல மட்டுமல்ல, அது ஐக்கிய அமெரிக்காவில் மாத்திரமல்ல, அந்த காலம் தொட்டே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது, இஸ்லாத்தினுடைய உண்மைகளுக்கு புறனாக அவர்கள் குரல் எழுப்பது, இது இவர்களுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நபியை பார்த்து, ஒருவர் நீ விபச்சாரத்திலே பிறந்தவர் என்று சொன்ன நேரத்தில் எப்படி வாளை விட கூர்மையான வார்த்தைகளை கொண்டு அந்த மக்களுக்கு பதில் சொன்னார்களோ, இதே போன்று பதில் சொல்லக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பற்றி ஒருவர் கொச்சைப்படுத்தும் பொழுது நாங்கள் உண்மைகளை எழுதுவதற்கும், உண்மைகளை பேசுவதற்கும், உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இது வெறுமனை உலமாக்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, தாயிகளுடைய பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய உணர்வுகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்தின் நூரை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை, ஒரு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் அஹ்சாப் அதாவது ஹந்தக் கூடிய யுத்தத்திற்கு பிறகு சல்லல்லாஹுடைய அவர்களுக்கு சஹாபா அவர்களை எதிரிகள் எப்படி எதிர்நோக்கினாங்கன்னு சொன்னால் பல வகையான குற்றச்சாட்டுகளையும் இதே போல ஹதீசுடைய கிதாபுகளை பிறட்டி பார்க்கும் பொழுது ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவை இறக்குகிறான். ஆனால் இந்த சூராவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வித்தியாசமான ஒரு முறையில் இந்த சூராவை ஆரம்பித்திருக்கிறான். ஏனைய சூராக்களை பொறுத்தவரையில் ஹாமீம் அலிஃப் லாம் மீம் யாசீன் இப்படியாக காஃப் ஹா யா ஐன் சாத் என்று சொல்லியோ அல்லது சாத் என்று சொல்லியோ இப்படியாக வித்தியாசமான முறையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு சூறாவையும் ஆரம்பித்திருக்கிறான். ஆனால் அதிலும் இந்த சூறாவை இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில், எந்த ஒரு சூறாவையுமே ஆரம்பிக்காத ஆரம்பம் செய்யாத ஒரு முறையில் இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துன், இது ஒரு சூரா, இது ஒரு சூரா, இந்த சூரா இருக்கிறதே இது ஒரு ஒரு குடும்பம் அதாவது சமூகமாக வாழக்கூடிய மக்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு சூரா. அன்சல்னாஹா, குர்ஆனுடைய 666 திருவசனங்களையும் நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், அது நாங்கள் நம்பி இருக்கிறோம், நிச்சயமாக சத்தியமாக படித்தான். ஆனா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அன்சல்னாஹா, இந்த சூராவை விசேஷமாக பிரத்யேகமாக நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். அன்சல்னாக வானலோகத்திலிருந்து நபிகள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை ஓத ஓத அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள், மீண்டும் ஓதி காண்பிப்பார்கள், இப்படியாக இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். இரண்டாவது சொல்லுகிறான், இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறோம், நாங்கள் விதியாக்கி இருக்கிறோம். விதியாக்கி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே ஃபர்ழு மட்டுமல்ல, சுன்னத்தான காரியங்கள், வாஜிபான காரியங்கள், முஸ்தஹப்பான காரியங்கள், ஃபர்ழான காரியங்கள், ஹராமாக்கப்பட்ட காரியங்கள், இதில் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் இதிலே உங்களின் மீது ஏராளமான விடயங்களை லாஜிமாக்கி இருக்கிறோம், கடமையாக்கி இருக்கிறோம். அந்த கடமை என்று சொல்லும் பொழுது ஃபர்லும் இருக்கிறது, சுன்னத்தும் இருக்கிறது, வாஜிபும் இருக்கிறது, முஸ்தஹப்பும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து, இது ஒரு சூரா, அன்சல்னாக, நாங்கள் அதை இறக்கி வைத்தோம், நாங்கள் அதை உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறோம், நீங்கள் இதை எடுத்து நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏனைய சூறாக்களை பொறுத்தவரையில் அது இபரத்தாகத்தான் இருக்கும். படிப்பினை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சம்பவத்தை குர்ஆனின் அல்லாஹ் சித்தரித்து விட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இபரத்து, இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை, எப்படி மன்னிக்க வேண்டும், எப்படி மறக்க வேண்டும், எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும், எப்படி குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு படிப்பினை. ஆனால் இந்த குர்ஆனுடைய சூராவை சொல்லும்போது சொல்லுகிறான், இதில் இருக்கக்கூடிய அநேகமான விடயங்கள் படிப்பினை அல்ல, கட்டளைகள், சட்டதிட்டங்கள், புத்திமதி அல்ல, இது விதி, இது அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்டவைகள், எடுத்து நட எடுத்து நடக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவைகள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்னும் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் இந்த சூராவில சுபஹானல்லாஹ் ஆயாத்தின் பையினாத், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான மிக தெளிவான அத்தாட்சிகளை நாங்கள் இந்த சூறாவிலே இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான அத்தாட்சிகள், தன்னுடைய குதிரத்தையும் தன்னுடைய வல்லமைகளையும், தான் எப்படி இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன், முழு உலகத்துக்கும் அல்லாஹ் நூர் பிரகாசமானவன், இந்த சூரத்துடைய பேர் நூர், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அரல், அல்லாஹ் இந்த பூமிக்கு, இந்த வானத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தினுடைய அத்தனை விடயங்களுக்கும் அல்லாஹ் பிரகாசமாக இருக்கிறான், அல்லாஹ் வெளிச்சமாக இருக்கிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வளரும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லாஹ் ஒருவனுக்கு பிரகாசத்தை வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால் அவனுக்கு எங்கிருந்துதான் வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. இன்றைய உலகம் நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வகையான நெருக்கடி, ஒரு போதுமே இல்லாத நெருக்கடியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நான் உனக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய, நான் உனக்கு கடமையாக இருக்கக்கூடிய விதிமுறைகளை, கட்டளைகளுக்கு நீ மாற்றம் செய்வாய் என்றிருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உன்னை தண்டிப்பேன். சுனாமியை கொண்டல்ல, பூகம்பத்தை கொண்டல்ல, சூறாவளியை கொண்டல்ல அல்லாஹ் சொல்லுகிறான். முதல் கட்ட நடவடிக்கையாக, முதலாவது அம்சமாக என்ன தெரியுமா நடக்கும்? நெருக்கடியான வாழ்க்கை, இறுக்கமான வாழ்க்கை. எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் கடன் முடிவில்லை, எவ்வளவு தான் ஆரோக்கியமாக வாழ முயற்சித்தாலும் நோயிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவியாக வாழ வேண்டிய ஐக்கியத்துடன், ஒற்றுமையுடன், சந்தோஷத்துடன், அன்புடன் வாழ வேண்டியவர்கள் யாரிடத்தில் போய்? போலீஸ்ல போய் சமாதானம் மீதம் கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் அப்படி ஆகிவிட்டது. இது மனித குலத்தையே அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். மனிதனாக வாழக்கூடியவன் பிரச்சனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பை இழந்து விட்டோம், பாசத்தை இழந்து விட்டோம், மரியாதையை இழந்து விட்டோம், கண்ணியத்தை இழந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்தால் நான் உங்களை தண்டிக்கக்கூடிய முதலாவது நடவடிக்கை நெருக்கடியான வாழ்க்கையை நசீவாக்குவேன், நெருக்கடியான வாழ்வை கொண்டு உங்களை சோதிப்பேன். சுபஹானல்லாஹ். கோர்ட்ல போய் பார்த்தா வழக்கு பேசுறது யாரு தெரியுமா? கண்டியில உள்ளவர் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுடன் அல்ல, அல்லது யாழ்ப்பாணத்தவர்கள் ஹம்பந்தொட்டையில் வாழக்கூடிய மக்களுடன் அல்ல, இலங்கையிலே வாழக்கூடியவர்கள் அமெரிக்காவிலே வாழக்கூடிய மக்களுடன் அல்ல. சுபஹானல்லாஹ். கோர்ட்ல போய்த்து வழக்குகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரே குடும்பத்தில் பிறந்த, ஒரே தாய்க்கு தந்தைக்கு பிறந்த ரெண்டு சகோதரர்கள் வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நானுக்கு எதிராக தம்பி, தம்பிக்கு எதிராக நானா? இதே போன்று வாப்பக்கு எதிராக மக்கள், மக்களுக்கு எதிராக வாப்பா? கணவனுக்கு எதிராக மனைவி, மனைவிக்கு எதிராக கணவன்? சுபஹானல்லாஹ். என்ன ஆச்சரியம்! எப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை, எப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை! எந்த குர்ஆனை ஓதுகிறோமோ, இன்னமல் முஃமினூன இஹ்வா, குர்ஆனை ஓதிக்கொள்கிறோம், குர்ஆனை முத்தமிட்டுக் கொள்கிறோம், குர்ஆனை தலைக்கு மேல வச்சுக் கொள்கிறோம். யாராவது ஒருவர் குர்ஆனின் பக்கமாக கால் நீட்டி உட்கார்ந்தால் கோபம் ஏற்படுகிறது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, இன்னவல் முஃமினூன இஹ்வா, முஃமீன்கள் கலிமா சொன்னவர்கள், ஈமான் கொண்டவர்கள், சகோதரர்கள் என்று சொல்லி. ஆனால் அதே சகோதரனுக்கு எதிராக வழக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே சகோதரனுக்கு எதிராக கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல அல்ல, ஹை கோர்ட்ல அல்ல, அதுக்கு மேல ஒரு கோர்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுல போய் நாங்கள் வழக்கு பேசுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நெருக்கடி எதன் காரணமாக தெரியுமா? நீங்கள் என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்ததன் காரணமாக. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய சூராவை ஆரம்பிக்கும் போது சொல்லிவிட்டான், இது ஒரு சூரா, இது ஒரு படிப்பினைக்குரிய சூரா. இதை நாங்கள் இறக்கி வைத்தோம் விசேஷமாக. எப்ப இறக்கினோம்? ஒரு சமூகமாக வாழ்வதற்கு தேவையான சூறாக. நாங்கள் இதிலே உள்ள விடயங்களை உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறோம், எனவே நீங்கள் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும். வாழ்க்கையில் இதை, வாழ்க்கையில் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். மேலும் இந்த சூறாவில் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் மிக தெளிவான அத்தாட்சிகளை, தெளிவான ஆதாரங்களை, தெளிவான உண்மைகளை உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டும் என்று சொன்னால், லஅல்லக்கும் தஃக்கரூன், நீங்கள் படிப்பினை பெற வேண்டும், நீங்கள் புத்தி படிக்க வேண்டும், நீங்கள் யுத்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவைகளை இறக்கியிருக்கிறோம். எனவே இவைகளை நீங்கள் முசாக்கரா செய்யுங்கள், இவைகளை நீங்கள் திருப்பி திருப்பி படியுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு, சமூகமாக, குடும்பமாக, அதாவது ஒரு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆண் பெண் இரு சாரார் என்று இருப்பார்கள், இவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய முதலாவது ஒரு ஒரு மோசமான பழக்கம் என்னவென்று சொன்னால், ஜினா விபச்சாரத்தினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று சொல்லக்கூடிய உண்மையை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இந்த உலகம் இருக்கிறதே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த நபி ஹயாத்திலையும் மௌத்துக்கு பிறகும் உண்மை பொய் பேசவில்லையோ அந்த நபி உண்மை சொல்லிவிட்டார். புகாரி ஷரீஃபில் வந்திருக்கிறது. நான் இதை மாத்திரம் சொல்லி இன்றைய கிளாஸ் வகுப்ப முடிக்கிறேன். மூணு விடயத்தை என்னுடைய உம்மத் ஹலாலாக்கிக் கொள்ளாத வரையில் இந்த உம்மத் அழிக்கப்பட மாட்டாது. இந்த உம்மத், அதாவது கியாமத்து வரமாட்டாது. இந்த உம்மத்து மூணு விடயத்தை ஹலாலாக்கிடுவாங்க. சுபஹானல்லாஹ். ஒன்று சொன்னாங்க, மதுவை ஹலாலாக்கிடுவாங்க. இன்றைக்கு மது ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் சாராயம் குடிக்காவிட்டாலும் கூட மது அருந்தக்கூடிய கிளாஸ்ல, மது அருந்தக்கூடிய விதத்தில், மதுவினுடைய கலர்ல சாராயத்தை விரும்புவது போன்றே நாங்கள் பானங்களை விரும்பக்கூடிய மக்களாக மாறிவிட்டோம். ஏதோ ஒரு அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை அறியாமல், எங்களை தெரியாமல் மது எங்களுடைய பழக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதை விட்டு எங்களை மன்னிப்பானாக, எங்களை பாதுகாப்பானாக, எங்களுடைய இளம் சிறார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாங்கள் விரும்பி விரும்பினோ விரும்பவில்லையோ எங்களுடைய வீட்டுக்குள்ளே மது நாங்கள் அருந்த மாட்டோம். ஆனால் எங்கள் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுது அங்கே மது பாவினைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளாஸ் நாங்கள் பாவிக்க வேண்டிய கட்டத்துக்கும் தள்ளப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய உண்மையை யாரும் மறுக்க மாட்டீர்கள். இரண்டாவது சொன்னாங்க, சொல்லல்லாஹு சொல்லம், என்னுடைய உம்மத்துக்கு இசை, இசையை என்னுடைய உம்மத்து ஹலாலாக்கிவிடும். எல்கேஜி அல்ல, மொண்டசுரி பிளே ஸ்கூல் தொட்டு பெரிய வகுப்புகள் அல்ல, பாடசாலை அல்ல, பல்கலைக்கழகம் வரைக்கும் நாங்கள் இசையை ஹலாலாக்கிவிட்டோம். இசை இல்லாத சமூகமாக, இசை இல்லாமல் வாழ முடியாது என்ற அளவுக்கு நாங்கள் ஆகிவிட்டோம். டெலிபோன் எடுத்துக்கொண்டால் என்ன, தொலைபேசி எடுத்துக்கொண்டால் என்ன, விளையாட்டு சாமான்கள் என்ன, வீடுகள் என்ன, அனைத்துமே இசையிலே அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறது. மூணாவது சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்து ஜினாவையும் ஜினாவையும் ஹலாலாக்கிவிடும். ஜினாவும் பகிரங்கமாக நடக்கும், ஜினாவையும் பகிரங்கமாக மக்கள் செய்து கொள்வார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜினாவை கொண்டு ஆரம்பிக்கிறான். ஜினா செய்த பெண், ஜினா செய்த ஆண், அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். எனவே நாங்கள் ஜினா என்றால் என்ன, ஜினாவின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன, உலகத்தில் ஜினாவை ஒழிப்பதற்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய நடைமுறையான பழக்க வழக்கங்கள் என்ன என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தை வைத்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் உண்மையை உண்மையாக புரிந்து, ஹக்கை ஹக்காக விளங்கி, தெரிந்து அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.